நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் எல் ஆர் ஜெகதீசன். சிரியாவில் தனது போர் விமானங்கள் வான் தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் அமைப்பின் நிலைகள் மீது தமது ஜெட் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
30 сентября в ответ на обращение руководства Сирии президент России запросил и получил
அதிபர் அசாதின் அரசின் வேண்டுகோளுக்கு இணங்கவே தமது நாடு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லாவரோவ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தெரிவித்துள்ளார்.
சிரியாவுக்குள் ரஷ்யா குறிவைத்திருக்கும் இடங்களில் மேற்கு நகரான ஹோம்ஸை சுற்றியிருக்கும் பகுதியும் அடங்கும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 5 வெவ்வேறு சமூகங்கள் அந்த பிராந்தியத்தில் சிக்கியிருப்பதாகவும் குறைந்தது 27 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் பல குழந்தைகளும் அடங்குவதாகவும் சிரியாவின் எதிர்க்கட்சிகள்
தெரிவித்திருக்கின்றன.
ஆப்கானிஸ்தானின் வடக்கே உள்ள குண்டூஸ் நகரை கைப்பற்ற தாலிபான் தீவிரவாதிகளை முயற்சிகளை தொடர்ந்து வரும் வேளையில் அதிபர் அஷ்ரப் கானி பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரியுள்ளார்கள். அந்த பகுதியில் உள்ள ராணுவ கோட்டையான பாலாஹிசாரை கைப்பற்றியுள்ள தாலிபான்கள் அங்குள்ள விமான நிலையத்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நோக்கில் முன்னேறி வருகின்றார்கள். பின்வாங்கியுள்ள அரச படைகளும் உள்ளூர் அதிகாரிகளும் அந்த விமான நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார்கள்.
சீனாவின் தென்பிராந்தியமான குவாங்ஸியில் இருக்கும் சிறிய நகரின் ஒன்றில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 50 அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். வெவ்வேறு இடங்களில் 17 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. அதில் அரசாங்க கட்டிடம் ஒன்றும் மருத்துவமனை ஒன்றும் வணிக வளாகம் ஒன்றும் அடங்கும். இந்த குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தியவர் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் 33 வயதுடைய ஒருவரை காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு என்ன காரணம் என்பது குறித்து காவல்துறை இன்னமும் எதுவும் தெரிவிக்கவில்லை.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சவுதி அரேபியாவில் கடந்த வியாழக்கிழமை ஹஜ் யாத்திரையில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பில் அந்நாட்டுக்கு எதிரான தனது பிரச்சாரத்தை ஈரான் மேலும் தீவிரமாக முன்னெடுத்துள்ளது. ஹஜ் பயணத்தின் பொழுது மீனா நகரில் ஏற்பட்ட நெரிசலில் ஈரானியர்கள் 140 பேர் உட்பட சுமார் 800 புனித யாத்திரிகள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஈரானியர்களின் உடல்களை சவுதி திருப்பி அனுப்பாவிட்டால் மிக கடுமையான எதிர்வினையை சந்திக்க நேரிடும் என்று ஈரானின் அதி உயர் மதத் தலைவரான அயத்துல்லா அலி கமெனே எச்சரித்துள்ளார்.
உகாண்டாவின் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை அந்நாட்டு இராணுவத்தினரின் பிரதிநிதிகளுக்கு என்று ஒதுக்கீடு செய்திருக்கும் நடைமுறை அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று உகாண்டா நாட்டின் அரசியல் சாசன நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தற்போது உகாண்டா நாட்டின் நாடாளுமன்றத்தில் 10 இடங்களுக்கு அந்நாட்டின் இராணுவ கவுன்சில் தனது பிரதிநிதிகளை உறுப்பினர்களாக நியமிக்க முடியும். இந்த தீர்ப்புக்கு பிறகு இராணுவ பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்றத்தில் கட்டாய இடஒதுக்கீடு இருக்காது என்று கம்பலாவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
எகிப்தின் கெய்ரோ பல்கலைக்கழகத்தில் உள்ள பெண் கல்வியாளர்கள் நிகாப் எனப்படும் கண் மட்டுமே தெரியும் வகையிலான முகத்திரையை அணிந்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான தொடர்பாளர்களை இலகுவாக்குவதற்காகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்று அந்த பல்கலைக்கழகம் கூறுகிறது. எகிப்தில் முதல் முறையாக கல்வி மையம் ஒன்றில் இப்படியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சில சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என்று அங்குள்ள செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறியை தன் வீட்டிற்குள் சேமித்து வைத்து சாப்பிட்டார் என்கிற சந்தேகத்தின் பேரில் அடித்து கொல்லப்பட்ட முஸ்லீம் ஆணின் கொலை தொடர்பில் 6 பேரை தாங்கள் கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் தன் வீட்டிற்குள் இருந்த முகமது அக்லாக்கை வீட்டிலிருந்து வெளியில் இழுத்து வந்த கும்பல் ஒன்று அவரை கூட்டமாக தாக்கியது. அவரது மகனும் கூட இந்த தாக்குதலில் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார். இந்தியாவின் பெரும்பான்மை இந்துக்கள் பசுவை புனிதமானதாக கருதுவதால் பல இந்திய மாநில அரசுகள் பசுவை கொல்வதை தடை செய்திருக்கின்றன. இந்தியாவை தற்போது ஆளும் வலதுசாரி இந்துத்துவ கட்சியின் ஆட்சியில் பசுவை கொல்வது, மாட்டுக்கறியை விற்பது மற்றும் உண்பது ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.